விக்டோரிய மாநிலத்தின் சர்ச்சைக்குரிய கருணைக் கொலையை ஆதரிக்கும் சட்டம் 24 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விவாதத்தின் பின்னர் விக்டோரிய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 47 பேர் ஆதரவு தெரிவித்தும் 37 பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்களித்துள்ளார்கள். பெரும்பான்மையான லேபர் கட்சி உறுப்பினர்கள், 2 கிரீன்ஸ் கட்சியினர், 2 சுயேட்சைகள் மற்றும் சில கோயலிஷன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளனர். இந்த சட்ட மூலம் இப்பொழுது 40 உறுப்பினர்களை கொண்ட விக்டோரிய மேல் சபையில் தீர்மானால் மட்டுமே சட்டமாக்கப்படும். 18 வயதிற்கும் மேற்பட்டவர்களாகவும் கடுமையான வலியை அனுபவிப்பவர்களாகவும் 1 வருடம் மட்டுமே உயிர் வாழலாம் என்ற நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே கருணை கொலை செய்வதற்கு இந்த சட்ட மூலம் அனுமதி வழங்குகிறது. விக்டோரிய மாநில வரலாற்றில் இந்த சட்ட மூலம் ஒரு மைல்கல் சாதனை என்று பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் கூறினார்.
This is extraordinary and you know public life is about getting the big and important things done and this is big and it's very very important to a lot of Victorians.
நியூசிலாந்து நாட்டின் புதிய பிரதமராக ஜெசிண்டா ஆர்டன் பொறுப்பேற்க உள்ளார். அவரின் 37 மட்டுமே. மிகவும் இளவயதில் நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக பதவியேற்பவரும் அந்த நாட்டின் 3வது பெண் பிரதமரும் என்ற சாதனைகளை அவர் ஏற்படுத்துகிறார். பல வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சிறு கட்சியான நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் கட்சி லேபர் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. இதனையடுத்து லேபர் கட்சியின் தலைவராக 3 மாதங்களுக்கு முன் பொறுப்பேற்றவரான ஜெசிண்டா பிரதமராகிறார். லேபர் கட்சி நியூசிலாந்து லேபர் கட்சியுடன் இணைந்து ஆஸ்திரேலிய அரசுக்கு குந்தகம் தரும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது என்று ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக அவர் இப்போது கூறுகிறார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் பணியாற்றுவதற்கு தான் தயார் என்று ஜெசிண்டா ஆர்டன் கூறினார்.
The first I made had contact with were Australian leaders, Bill Shorten and Malcolm Turnbull, which I appreciate. That is one of our most important international relationships, and that will continue under my leadership. In fact, I flagged last night. I'm very keen to make a trip to Australia as soon as I am able.
Adelaide நகரிலுள்ள Holden மோட்டார் வாகன உற்பத்தி நிலையம் மூடப்படுகிறது. அதன் கடைசி கார் உற்பத்தி செய்யப்பட்டு இறுதி நாளான இன்று 9555 தொழிலாளர்கள் வேலை இழக்கிறார்கள். ஆனால் இந்த வாகன உற்பத்தி ஆலைக்கு வாகன உபகரணங்களை வழங்கும் தொழிற்சாலைகளையும் சேர்த்தால் சுமார் 2500 பேர் வேலை இழக்கிறார்கள் என்று தொழிற்சங்கங்கள் நம்புகின்றன. வேலை இழந்தவர்கள் புதிய வேலை தேடவும் இயல்பு வாழ்க்கை நடத்தவும் தெற்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கும் ஆதரவு தொடரும் என்று அந்த மாநில பிரீமியர் ஜே வெதரில் கூறினார். இதேவேளை ஹோல்டன் தொழிற்சாலை இங்கே மூடப்படுவது ஆஸ்திரேலியாவில் ஹோல்டன் நிறுவனத்தின் செயற்பாடுகள் முடிந்துவிட்டதாக அர்த்தமில்லை என்று ஹோல்டன் நிறுவனத்தின் இயக்குநர் மார்க் பெர்னார்ட் கூறினார்.
The story for Holden continues. We're going to be delivering the best vehicles from General Motors for Australian customers. We are committed to Australia. We're retaining our design and engineering presence, our spare parts and our after sales, and about 6,000 employees in our dealerships. But today is about this plant and this group of employees. It's an opportunity to say thank you on behalf of General Motors and on behalf of Holden. So thank you.
2014ஆம் ஆண்டு 239 பேருடன் காணாமல் போன மலேசிய விமானம் MH370ஐ தேடும் பணியில் ஆஸ்திரேலியா மீண்டும் இறங்கியுள்ளது. காணாமல் போன விமானத்தை மீட்பதற்கான முயற்சியில் ஒரு கடல் ஆய்வுக் குழுவோடு கண்டுபிடிக்காவிட்டால் கட்டணம் எதுவுமில்லை என்ற ஏற்பாட்டை மலேசிய அரசாங்கம் செய்துள்ளது. ஆஸ்திரேலியா தன்னாலான உதவிகளை செய்யும் என்று உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைச்சர் டரன் செஸ்டர் கூறினார்.
The Australian government has indicated that we will provide some technical support, some analytical support. We have some of the world's leading experts in terms of this type of work, and we've had a great deal of experience garnered over the last 3 years. So we'll certainly be looking to provide that level of technical support.
பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்கவும் சில பல்கலைக்கழக நிதியங்களை குறைக்கவும் அரசு அறிவித்திருந்த திட்டம் செனட் சபையில் போதுமான ஆதரவில்லாமல் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. செனட் சபையில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவு வழங்குவார்கள் என அரசு நம்பியிருந்தது. பல்கலைக்கழக நிதியில் குறைப்பு, மாணவர் கட்டணங்களை அதிகரித்தல், ஹெக்ஸ் ஹெல்ப் என்ற மாணவர் கடன்களை திருப்பிச் செலுத்தும் நிலையை குறைத்தல் ஆகியவை இந்த சட்ட மூலத்தில் அடங்கும். இதனை நிக் ஜெனஃபோன் அணி NXT எதிர்ப்பதாக கூறுகிறது. NXTயின் முடிவை பொது அறிவுக்கான வெற்றி என்று விவரித்தால் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ்திரேலியா அமைப்பின் Belinda Robinson.
They have sent a very, very clear message, I think, to all decision makers that inflicting major cuts on Australia's higher education system is the wrong call.
இனி விளையாட்டு செய்திகள். சக்கரூஸ் பயிற்சியாளர் அஞ்சி போஸ்டகோக்லோ தனது எதிர்காலம் குறித்த ஊகம் பற்றி முதன்முறையாக உரையாற்றியுள்ளார். அடுத்த வருடம் ரஷ்யாவில் நடைபெறும் கால்பந்துக்கான உலகக்கோப்பை போட்டியில் தேர்வாகுவதற்காக மத்திய அமெரிக்க நாடின் ஹொண்டுரஸ் நாட்டுடன் அடுத்த வாரம் சக்கரூஸ் போட்டியிடுகிறது. சக்கரூஸ் உலகக்கோப்பைக்கு தேர்வாகுமா இல்லையா என்பதுதான் தனக்கு முக்கியம் என்றும், வதந்திகளை கேட்டு தனது பணியிலிருந்து வெளியேற மாட்டேன் என்கிறார் அஞ்சி போஸ்டகோக்லோ.
For me, the most important thing is that we get the job done in the next two games, and you know, all the other stuff, like I said, whether it's criticism around the way the team's playing or me or what I'm going to do is just noise that doesn't really infiltrate me and certainly doesn't infiltrate the camp.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.